தென்றல் மே 2014 ஆண்டு இதழில் சிறுகதை பகுதியில் யாருக்கு நன்றி.
இதனை லட்சுமி சங்கர் அவர்கள் அட்லாண்டாவிலிருந்து எழுதியுள்ளார்.
ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முரளியின் வீட்டில் தேங்க்ஸ் கிவிங் டே அன்று பார்ட்டி. ஆண் பெண் குழந்தை குட்டி என ஒரு 30 பேர் கூடியிருந்தோம். முரளியின் மனைவி மாலினி நன்றாக சமைப்பாள். எல்லோரும் பஜ்ஜி பக்கோடா என்று ஒரு வெட்டு வெட்டிவிட்டு கையில் கோக் ஸ்பிரைட் என்று வைத்துக் கொண்டு சிறு சிறு குழுக்களாக பிரிந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு எவர் சில்வர் தட்டை கரண்டி காம்பினால் தட்டினான் முரளி. எல்லாரும் நல்லா கவனிங்க, இப்போ இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா எழுந்து வந்து எல்லார் முன்னாடியும் நின்னு தாங்க வாழ்க்கையில எதுக்கு யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறாங்கன்னு சொல்லணும் என்றான். என்னப்பா இது ஒரே அமெரிக்கன் ஸ்டைலா இருக்கு, முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்திருக்க கூடாது, இப்படி டக்குனு எழுந்து எதையாவது சொல்லுன்னா எப்படி, இப்படி பல குறைகள். நான் முன்னாடியே சொல்லி இருந்தா நீங்கெல்லாம் எதையாவது ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுவீங்க, அது சினிமா டயலாக் மாதிரி இருக்கும்னு தான் சொல்லல. இப்பவும் யாருக்கும் யோசிக்க டைம் கிடையாது, எல்லாரும் சொல்றத உடனே ஆரம்பிக்கணும், எல்லாரும் சொல்லணும், குழந்தைகள் கூட, நோ எக்ஸப்சன். குழந்தைகள் சொன்னது வேடிக்கையாக இருந்தது. 5 வயது ரம்யா, தேங்க்யூ ஃபார் தி கோக் மாலினி ஆண்டி என்றது. என் முறை வந்தது. எழுந்து போய் எல்லோர் முன்னும் நின்று கொண்டேன். ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டேன். அம்மாவின் முகம் மலத்திரையில் நிழலாடியது. எனக்கு சிறு வயதிலிருந்தே ஆஸ்துமா தொந்தரவு உண்டு. இந்தியாவில் இருக்கும் பொழுது அடிக்கடி இழுப்பு வந்துவிடும். நான் மூச்சு விட முடியாமல் திணறும் போது அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாள். நெஞ்சை நீவி விடுவாள். நான் அசந்து தூங்கும் வரை அந்தண்டை இந்தண்டை போக மாட்டாள். அம்மா ராத்திரி பூரா முழித்துக் கொண்டிருந்தாலும் அலுப்பை பாராட்டாமல் வழக்கம் போல் காலை 5 மணிக்கு குளித்துவிட்டு நடமாடுவாள். நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன், அழுக்காமல் சலிக்காமல் இழுப்பு வந்த போதெல்லாம் என்னை பார்த்து கொண்டதற்கு என்றேன். என் மனைவி சாந்தா தனக்கு வாழ்வில் உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி என்று ஏதோ சொன்னாள். எல்லோரும் சொல்லி முடித்த பிறகு சாப்பிட்டு விட்டு கிளம்ப மணி 10:30 ஆகி விட்டது. காரில் ஏறிய உடனேயே பெண்ணும் பிள்ளையும் ஹெட்போனை காதில் மாட்டிக்கொண்டு எதையோ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கார் ஓட்டிக் கொண்டிருந்த நான் சாந்தாவை பார்த்து, ஏய் என்ன ரொம்ப குயட்டா இருக்கே, என்ன ஸ்கூ, யார் வீட்டில் என்ன நடக்கிறது, நீங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து யார் முண்டையை உருட்டினீங்க என்றேன். அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. என்ன சாந்தா, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்று கேட்டுவிட்டு வலது கையால் அவளை தொட பார்த்தேன். என் கையை கோபமாக தட்டிவிட்டாள். எதுக்கு கோபம்னு சொல்லிட்டு கோச்சுக்கோ, நான் என்ன இச்சினியா தேவதையா, உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க யாருக்கு நன்றி சொன்னீங்க? ஏன், என் அம்மாவுக்கு தான். அதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. நாம அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல 5-6 வருஷம் அட்லாண்டாவில் இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் பூக்கிற சீசன் வந்தாச்சுனாலே உங்களுக்கு மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். சில சமயம் உங்களுக்கு ரொம்ப முடியாம போய் சின்ன பொண்ணா இருந்த மானாவை உலுக்கி எழுப்பிண்டு கை குழந்தைய ராம கையில் எழுக்கிண்டு எமர்ஜென்சிக்கு நடுராத்திரில உங்களை நிறைய தடவை அழைச்சிட்டு போயிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? எனக்கு உடம்பு சரியில்லாத போதெல்லாம் என்னை பார்த்து கொண்டு என் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் நன்றின்னு நீங்க சொல்லி இருக்கலாமே. ஐயோ சாந்தா, நீ செஞ்சதெல்லாம் நிஜம்தான், நான் இல்லங்கல. திடீர்னு யாருக்காவது நன்றி சொல்லுன்னு உடனே என் சின்ன வயசு ஞாபகம் வந்தது. நீ என்னை எப்பவுமே நல்லா தான் பாத்துக்கிற, இப்ப வேணா நன்றின்னு சொல்லட்டுமா? முகம் சொன்னதை கவனிச்சீங்களா? ராதாவை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கு நன்றினார். இத்தனைக்கும் ராதாவுக்கு முகுந்து ஹெல்ப் பண்ற மாதிரி யாரும் மனைவிக்கு பண்றதில்ல. கிச்சன்லயா, லாண்ட்ரி பண்றதுலயா, குழந்தைகளை ரெடி பண்றதுலயா, எதுவுமே ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து பண்றாங்க. நீங்க மாசத்துல பாதினா ஊர்ல இருக்கிறதுல, எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்க வேண்டியிருக்கு. ஊர்ல இருக்கிறனாலயும் எந்த ஹெல்ப்பும் கிடையாது. கேட்டா எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்ல. கூட்டு குடும்பத்துல இருந்ததுனால வீட்டுல நிறைய பெண்கள் வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு வேண்டியது, தெரியாட்டா என்ன, கத்துக்க வேண்டியதுதான். எல்லாரும் எல்லாத்தையும் தெரியுண்டா பிறக்கறாங்க. நான் பதில் சொல்லவில்லை. என்ன ஸ்கூப் நீ கேட்டீங்க இல்ல? முதல்ல போன வாரம் முகுந்த் வாழைப்பூ வாங்கிட்டு வந்தாராம். நீங்களும் என்னோட உட்கார்ந்து ஆயணும், ஒவ்வொரு பூவிலேருந்தும் கள்ளெல்லாம் எடுத்து போடணும்னு ராதா சொன்னாராம். அவரும் பண்ணினாராம். வாழைப்பூ பருப்பு ஊசியில எப்பவுமே ஒரு கை பார்ப்பேன். ஆயத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கா, லேடிஸ் தான் எவ்வளவு வேலை பண்றீங்க என்றாராம். எல்லாத்துக்கும் வாழ்க்கையில கொடுத்து வச்சிருக்கணும், புரிந்து தள்ளினாள் சாந்தா. நான் சமயம் தெரியாமல், ஏன் சாந்தா, அடுத்த நாள் முகுந்த் வேலைக்கு போகும்போது கை கரைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா என்றேன். பேசாதீங்க, என் கோபத்தை கிளறாதீங்க, சாந்தா சீறினாள். பின்னர் வீடு திரும்பும் வரையில் காரில் நிசப்தம். அவரவர் உடையை மாற்றிக்கொண்டு படுக்கையில் தப்பென்று விழுந்தோம். வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் நானும் சாந்தாவும் சகஜமாக ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. ஏதோ நிழல் படம் போல் நாட்களை ஓட்டினோம். திங்கட்கிழமை எனக்கு ஜெர்மனிக்கு போக வேண்டியிருந்தது. கிளம்பும் பொழுது சாந்தா இருக்குமிடம் தேடி போனேன். சனிக்கிழமை சாயந்தரம் வந்துடுவேன், எல்லாம் சரியா போச்சுன்னா டின்னர் டைமுக்கு வீட்டுல இருக்கணும். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, முடிஞ்ச போன் பண்ணுங்க என்றாள். ஊர் திரும்பியவுடன் எதுவுமே நடக்காத மாதிரி நாங்கள் சகஜமாக பேச ஆரம்பித்தோம். எப்படியோ சிறு சிறு சச்சரவுகள் சந்தோஷங்கள் என்று நாட்கள் ஓடி அடுத்த தேங்க்ஸ் கிவிங் டே வந்து விட்டது. முரளி நேற்று போன் பண்ணி, அடுத்த வாரம் தேங்க்ஸ் கிவிங் டே பார்ட்டிக்கு எங்க வீட்டுக்கு வரியா என்று கேட்டான். நான் வர முடியாது, வேலை இருக்கிறது என்று சொன்னது சாந்தாவுக்கு தெரியாது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.